வணக்கம் தந்தை ராஜ் இருதயா. போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் வடகிழக்கு பகுதியை கடந்த ஆண்டு பார்வையிட்டீர்கள். அண்மையில் வடக்கு பகுதிக்கு சென்று திரும்பியுள்ளீர்கள். இந்த உங்களது இலங்கை பயணத்தின் நோக்கம் என்ன? எந்த அடிப்படையில் இலங்கை சென்றீர்கள்?
ஒன்று, இங்க தமிழக இயேசு சபையில ஏற்கனவே இயேசு சபை அகதியர் பணி என்று ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக யுத்தம் முடிந்தவுடன் என்னுடைய மதுரை மாநில இயேசுபை தலைவர் அருள் திரு தேவதாஸ் அவர்கள் ஒரு குழுவை ஏற்படுத்தினார். இலங்கை தமிழருடைய மனித நேய பணி என்று அந்த குழுவுக்கு பேர். அந்த குழுவினுடைய தலைவர் நான். ஆகவே தலைவர் என்ற முறையில் இந்த தமிழகத்துல பல முறை யுத்தத்துக்கு பிறகு இந்த மக்களுக்கு சார்பாக பல வகையான நிகழ்ச்சிகளை, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை, போராட்டங்களை, மனித சங்கிலிகளை, இந்த பிரச்சனை இந்திய அரசாங்கம் தமிழக அரசும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில காரியங்கள் ஈடுபட்டிருக்கின்றேன். எனவே நான் தமிழக இயேசுவையில் இந்த குழுவின் சார்பின் முறையில நான் பொறுப்பாக சென்று வந்தேன். இந்த இலங்கையின் மேல் அக்கறை கொண்டு இருக்கின்ற நண்பர்கள் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் இவர்களுடன் இணைந்து குறிப்பாக இந்த நோக்கம் என்னவென்றால், யுத்தம் முடிந்து விட்டது, 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நம்முடைய தமிழகம் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே அவருடைய சீரமைப்பு பணி நடந்து கொண்டிருக்கிறதா, மறுவாழ்வு பணி, குடியேற்ற பணி நடந்து கொண்டிருக்கிறதா என்று ஒன்று. இரண்டாவது, நிரந்தர அரசியல் தீர்வு என்பதை பற்றி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது தமிழர்களுக்கு தனி சுய ஆட்சி என்பது முறையிலெல்லாம் பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தளத்துல நம்முடைய மக்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறதா, இப்பொழுது இந்த அரசியல் சமூக சூழலெல்லாம் எப்படி இருக்கின்றன என்பதை கண்டுகொண்டு மறுபடியும் தமிழகத்துக்கு வந்து நம்முடைய இந்திய அரசாங்கத்தையும் தமிழக அரசாங்கத்தையும், ஏன் ஐநா போன்ற அமைப்புகளை எல்லாம் தொடர்ந்து இலங்கை தமிழ் மக்களுக்காக அவர்களுக்கு ஒரு மனித மாண்பு நிறைந்த வாழ்வு அங்கு பிறக்க வேண்டும், சிங்களர்களைப் போல இவர்களும் அந்த இலங்கையின் குடிமக்கள் என்ற உரிமை அவர் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபடுவதற்காகத்தான் நான் சென்று வந்தேன்.
சேனல் 4 அந்த ஒளிக்காட்சிக்கு பிற்பாடு இலங்கை போர்க்குற்றங்கள் பற்றி அடிக்கடி இப்ப பேசுறாங்க. இலங்கை அரசு தலைவர் வந்து சர்வதேச நீதிமன்றத்தினுடைய முன்னால நிறுத்தப்படணும், இந்த மாதிரி ஒரு வேண்டுகோள்கள்லாம் ஊடகங்கள்ல விடப்படுது. அப்ப இந்த சேனல் 4 படங்கள், இலங்கை போர்க்குற்றங்கள், இவை பற்றிய ஊடகங்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள், இப்ப நீங்க போய் நேரடியா அந்த இடங்களை வந்து பாத்துட்டு வந்திருக்கீங்க, நிறைய மக்கள் உங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டிருப்பாங்க, அப்ப அந்த உண்மை நிலை என்ன?
என்னை பொறுத்தவரை நேரடியாக இந்த தடவை 20 நாட்கள் தங்கியிருந்தேன். போன தடவை நீங்கள் சொன்னது போல கிழக்கு மாகாணம் மட்டும்தான் பார்த்தேன். கிழக்கு மாகாணத்துல பட்டிக்குளா, அதாவது மட்டக்கிழப்பு, திருவோணமலை, அம்பாறை, கிளிவெட்டி, அப்புறம் அந்த மேனிக் ஃபார்ம், மடுமாதா வெட்டி தான் பார்க்க முடிந்தது. இதோட முழுக்க முழுக்க வடக்கு பகுதி, மன்னார் மாவட்டம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, ஏன் நம்முடைய தோட்ட தொழிலாளர்கள், இலங்கை இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்கள் தங்கியிருக்கின்ற கண்டி பகுதி பக்கத்தில், ஹட்டன் பகுதியில் கூட சென்று வந்தேன். அதாவது எனக்கு, என்னை பொறுத்தளவில் ஏறக்குறைய ஒரு மாதம் அங்கு செலவழித்திருப்பதால் இலங்கையை பற்றி தெளிவு கொஞ்சம் அதிகம் பிறந்திருப்பதாக உணர்கின்றேன். குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு, இன்று 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகளே மிகவும் தயங்கி ஒரு விசாரணை ஆணையத்தை வைப்பதற்கு தயங்கி இருந்தது. எப்பொழுது அயர்லாந்தில் டப்ளினில் பெர்மனன்ட் பீப்புள்ஸ் ட்ரைபியூனல், மக்களின் நிரந்தர தீர்ப்பாயம், அவர்கள் கொடுத்த முடிவில், அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் இந்த ஐக்கிய நாடுகள் இந்த ஆணையத்தை நியமித்தது. அந்த ஆணையமும் தெளிவாக இன்று இது போர்க்குற்றங்கள் என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நிபுணர் குழு கடந்த ஏப்ரல் மாதம், அதோடு லண்டன் சேனல் 4 தெளிவாக நடந்ததை அப்படியே அப்பட்டமாக சிங்கள ஊடகங்களின் வழியாக, சிங்கள ஒரு சில ஆட்களே கொடுத்த தகவல் வழியாகத்தான் இதெல்லாம் இந்த வழியாக வந்திருக்கின்றன. நான் நேரில் பார்ப்பதற்கு ஐக்கிய நாடு கொடுத்திருக்கின்ற அறிக்கைக்கும், நம்முடைய லண்டன் சேனல் 4 கொடுக்கின்ற அந்த ஆவணப்படத்திற்கும் நேரில் பார்ப்பதற்கு நிறைய ஒற்றுமையில் இருப்பதை பார்க்கிறேன். அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை. அதாவது இலங்கை அரசு போர்க்குற்றம் புரிந்திருப்பது என்பதில் மறுக்கருத்தே இல்லை. ஏனென்றால் அவர்கள் சொல்வது பிரகாரமே பாதுகாப்பு வளையத்திலே கொண்டு போடுவது, மக்கள் தங்கியிருந்த பள்ளிகள், மருத்துவமனைகள், கோவில்கள் இவற்றின் மேல் கொண்டு போடுவது, தொடர்ந்து ஏதாவது விடுதலை புலிகள் அளிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு 1.5 லட்சம் அப்பாவி தமிழர்களை எல்டிடி என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் அவர்கள் குறிவைத்தே தாக்கியிருப்பது என்று ஆவணப்படுத்தினுடைய தெள்ள தெளிவாக வருகின்றது. அதுவும் வேறாக சர்வதேச போர் விதிகளை அவர்கள் மீறி இருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், அவர்கள் வெள்ளை குடி பிடித்து வந்து சமாதானம் பேச வந்தவர்களையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். பிடிக்கப்பட்ட கைதிகளை நடத்திய விதம், அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்து உணவு வகை உணவுப் பொருள்லாம் கொடுக்காமல் தடுத்த விதம், ஆகவே இவ்வாறு பல வகை காரியங்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியனுப்பி விட்டார்கள், வெளிநாட்டிலிருந்து வந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிவிட்டார்கள். சாதாரண சொல்வார்கள், திஸ் இஸ் எ வார் வித்அவுட் விட்னஸ், சாட்சி இல்லாத போர் என்று இவ்வளவு நாள் பேசப்பட்டது, இப்ப சாட்சிகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே என்னை பொறுத்தவரை மக்கள்கிட்ட பேசும்போது, ஏன்னா இந்த முள்ளிவாய்க்கல் வரை சென்று வந்த மக்கள் ஒரு ஏறக்குறைய 50-60 கூட நான் பேசியிருக்கின்றேன். விதவைகள், தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், அண்ணனை இழந்தவர்கள், அக்காளை இழந்தவர்கள், இவ்வளவு பற்றி எல்லாம் பேசும்போது அந்த முள்ளிவாய்க்கால் வரை போய் இன்னைக்கு எப்படியோ தப்பிச்சோம் பிழைச்சோம்னு முள்வழி முகாமிலிருந்து வந்திருந்த மக்கள் எல்லாம் இந்த படத்தில் காட்டப்பட்டதற்கு அவர்கள் சொல்வதற்கு வித்தியாசமே இல்லை. இன்னும் நேரடியாக கேட்கும்போது இந்த படத்தை பார்த்ததை விட இன்னும் தத்துருமா. ஆகவே இன்று போர்க்குற்றம், இலங்கை அரசு போர்க்குற்றம் புரிந்திருக்கின்றது. எனவே இலங்கை ஜனாதிபதி அல்லது அதற்கு பொறுப்பானவர்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு முன்பு போர்க்குற்ற வழியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏனால் இப்படிப்பட்ட ஒரு போர்க்குற்றத்தை இன்று உலகம் உதாசீனப்படுத்தினது என்றால், இன்று உலகத்தில் எந்த நாடும் பயங்கரவாதம் என்ற பெயரில் சாதாரண அப்பாவி மக்களை கொண்டு குவிப்பதற்கு இது ஒரு உறுதியாக போய்விடும். எனவே உலகமும் சர்வதேசமும் இதை சற்று கருத்தில் எடுத்துக்கொண்டு இதில் உண்மையிலேயே தெள்ள தெளிவான ஒரு ஆய்வை நடத்தி கட்டாயம் இது போர்க்குற்றத்தை நிரூபிப்பதற்கு இன்றைக்கு நிறைய சாட்சிகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு எடுத்து சென்றால் இந்த அகில உலக அமைதிக்கு இது உதவியாக இருக்கும் என்பது என்னுடைய எளிய கருத்து.
தற்போது அந்த மீள் குடியேற்றம் எப்படி இருக்கு? இந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கு?
இன்று நான் வந்து மன்னாரில் இருந்து இங்க சிஸ்டர் நான் வந்து யாழ்ப்பாணம் வர, கிளிநொச்சி வர, முல்லத்தி வழி எல்லாம் போயிருந்திருக்கேன். போன ஆண்டு முழுக்க முழுக்க மட்டக்கிழப்பு திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். போன ஆண்டாவது ஒரு ஆண்டு முடிந்தது என்று சொல்லலாம், 2 ஆண்டுகள் முடிந்து விட்டன. மீள் குடியேற்றம் என்பது அவர்கள் சொல்வது போல நடப்பதில்லை, அது உண்மை. ஆனால் ஆங்காங்கு மீள்குடியேற்றம் நடப்பது போல உதாரணமாக சொல்கிறேன்லவா, முகாமில் இருந்து வெளியே விடுபவர்களுக்கு 25,000 கொடுப்பது என்பது அரசாங்கம் சொன்ன உறுதிமொழி. ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, 5,000-10,000 தான் கையில கொடுக்குறாங்க, மீதி உங்களுக்கு நாங்கள் பேங்க்ல போடுறேன்னு சொல்றாங்க, பேங்க்ல போடுறதில்லை. இன்னொன்று மிக முக்கியமானது ஒன்று, இவர்கள் மறுபடியும் தாங்கள் தங்கிய இடத்துல தங்க போகும்போது இராணுவத்தினர் பட்டா எங்க பட்டாவை காட்டு, அவங்க உயிரை கையை பிடிச்சுக்கிட்டு 8 மாசம் நாயா பேயா அலைஞ்சவங்க பட்டா விடுத்துட்டு அதை ஒரு சிலர் வச்சிருப்பாங்க. உயிர்களை இழந்து, பொருட்களை இழந்து, விடுகளை இழந்து இருப்பவங்கள்ட்ட போய் பட்டா கேட்கிறாங்க. அப்புறம் இவர்கள் எல்லாம் வந்த பிற்பாடு அவர்கள் வீடுகள் எல்லாம் ராணுவம் சூறையாடி இருப்பதை எல்லாம் சூறையாடி சென்று விட்டது. அது என்ன பண்ணிருந்தாலும் உனக்கு பட்டாளுமே அந்த இடத்துல தங்க முடியாது. 50-100 ஆண்டுகள் வாழ்ந்த இடத்துல இன்னைக்கு அவர்கள் தங்க கூடாது என்று எனக்கு அவங்க மீள் குடியேற்றம் செய்ய முடியவில்லை. மற்றும் மீள் குடியேற்றத்திற்குரிய பொருட்கள் கொடுக்கப்படுவதில்லை. இப்பொழுது கூட 50,000 வீடுகளை இந்திய அரசு கட்டித் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறது. இந்த 50,000-க்கு 9 லட்சம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் அங்க மக்களுக்கு சொல்லப்படுது நாங்கள் 3 லட்சம் தான் கொடுப்போம். இது ஒன்று. இன்னொரு வகையில கான்ட்ராக்டர்ல நிறைய தில்லு முள்ளு லஞ்ச முள்ள நடக்கின்றது. ஆக பொதுவாக பார்க்கும் பொழுது மீள் குடியேற்றம் என்பது இவர்கள் மறுபடியும் இடத்தில் தங்குவதற்குரிய வாய்ப்புகள், வசதிகள், உரிமைகள் முறையாக செய்யப்படுவதில்லை. உங்களுக்கு ஏதாவது இராணுவம் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க எதை செய்யறாங்க நடப்பதில்லை. இன்னொன்று, இவர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்தவர்கள் மறுபடியும் ஒரு தொழில் செய்து மறுபடியும் இவர்கள் மேல்குடிக்க அதற்குரிய வாய்ப்புகளும் கொடுக்கப்படுவதில்லை. சிங்களத்திலிருந்து தெற்கு பகுதியிலிருந்தும் மேற்கு பகுதியிலிருந்து நிறைய சிங்களவர்களை கொண்டு வந்து தொழில்களை ஆரம்பிக்கிறார்கள். சிங்களவர்களை அவர்கள் சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து அவருடைய ஹோட்டல் ஆரம்பிக்க வைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் மக்கள் அவர்கள் வைத்திருந்த சிறு சிறு பொட்டி கடைகள், சிறு சிறு தொழில்களும் அளிக்கப்படுகின்றன. அவை மீள் குடியேற்றம் என்பது இன்னும் அங்கு ஒரு மாயாகத்தான் இருக்கிறதே ஒழிய, இன்று அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது கூட சாதாரண வீடை கட்டுறாங்க, அந்த வீடு எங்களுக்கு கொடுக்க போறாங்களோ சிங்களர் கொடுக்க போறாங்களோ. ஆகவே இவர்கள் முறையாக செய்வதில்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க இராணுவ நிர்வாகம், சிவில் நிர்வாகம் என்றால் இவர்கள் தட்டி கட்டுவதற்கு உரிமை. இராணுவ நிர்வாகம் துப்பாக்கி முனையில் பயமுடுத்தி விடுகிறார்கள், மக்கள் கேட்பதற்கு அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் கேட்டால் அவர்களை குறிவைத்து காணாமல் ஆக்கப்படுகிறார்கள். வெள்ளை வண்டி கதை என்று சொல்லுவார்கள். இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கர கண்காணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இராணுவ தளவாடங்கள், இராணுவ குடியிருப்புகள், இராணுவ கண்காணிப்புகள், கட்டுப்பாட்டு அறைகள் நம்முடைய தமிழ் மக்களிடத்துல நிறைய இருக்கின்றன. அதனால வெளியே தடுப்பு மருந்து வெளிவிட்டு வெளியே அனுப்பப்பட்டுள்ள நம்முடைய தமிழ் இளைஞர்களை கூட அல்லது இளம்பெண்கள் கூட தொடர்ந்து கண்காணிப்பு, எங்க போறாங்க, யாரை பாக்குறாங்க. ஆகவே மீள்குடியேற்றம் என்பதும் இல்லை, மக்கள் ஒரு சுதந்திரமாக இன்னும் இந்த இலங்கையினுடைய குடிமக்கள் என்ற உரிமையும் இல்லாத சூழல்தான் நான் பார்ப்பதாக நேரடியாக கண்டுணர்ந்தேன்.